us as human beings, we are always seeking that which is the best for us.
நம்ம எல்லாருமே மனுஷலா இருக்கிற நாம் எப்பொழுதுமே எது நமக்கு சிறந்தது என்பதையே நாம் தேடுகிறோம்.
We make many decisions in our life.
நம்முடைய வாழ்க்கையிலே பல தீர்மானங்களை நாம் செய்கிறோம்.
And those decisions are very important because they can have long term consequences.
அப்படிப்பட்ட தீர்மானங்களுக்கு நீண்ட கால விளைவுகள் ஏற்பட இருக்கிறபடினாலே அவைகள் முக்கியமான தீர்மானங்கள்.
God has made man with the power to make decisions.
தீர்மானங்களை செய்யக்கூடிய சக்தியோடு கூட தேவன் மனிதனை படைத்திருக்கிறார்.
And we can say that all the sin and confusion in the world has come because of a decision that the first man and woman made.
முதல் மனிதனும் மனுஷியும் எடுத்த அந்த தீர்மானத்தின் நிமித்தமாக தான் இன்றைக்கு உலகத்திலே காணக்கூடிய சகல பாவங்களும் அதன் நிமித்தமாக அந்த குழப்பங்களும் காணப்படுகிறது.
They made one wrong choice.
அவர்கள் ஒரு தவறான தீர்மானத்தை செய்தார்கள்.
Sometimes one wrong choice can create so many problems.
சில சமயங்களிலே ஒரு தவறான தீர்மானம் அநேக பிரச்சனைகளை உண்டாக்கி விடலாம்.
And we should not forget that.
அதை நாம் ஒரு காலம் மறந்து விட கூடாது.
Whenever you see sorrow, evil, sin.
எப்பொழுதெல்லாம் நாம் துன்பத்தையும் தீமையையும் பாவத்தையும் பார்க்கிறோமோ,
Remember, all came because one married couple made one wrong decision.
திருமணமான ஒரு தம்பதியர் ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்ததன் விளைவாகத்தான் இவைகள் எல்லாம் வந்தது என்பதை நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும்.
You see, what a lot of evil can come out of one decision.
ஒரு தீர்மானத்தின் மூலமாக எவ்வளவு தீமைகள் பிறக்க முடியும் பாருங்கள்.
Abraham was a godly man.
ஆபிரகாம் தேவ பக்தி உள்ள மனிதனாக இருந்தார்.
But he made one wrong decision to have a child through his servant woman because he was not having a child through his wife.
ஆனால் தன்னுடைய மனைவியின் மூலமாக ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை என்று கண்டவுடனே அவர் தன்னுடைய வேலைக்கார பெண்ணை மணந்து அதன் மூலமாக ஒரு குமாரனை பெறும்படியான ஒரு தீர்மானத்தை எடுத்தார்.
And like in Adam's case, his wife only suggested it.
ஆதாமுடைய விஷயத்தில் நடந்தது போலவே ஆபிரகாமுடைய விஷயத்திலேயும் மனைவி கணவனுக்கு ஆலோசனை கொடுத்தார்.
You got to be very careful, sisters, what you suggest to your husband.
ஆகவே சகோதரிகளே, உங்களுடைய கணவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை குறித்து நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
There can be long-term consequences of that will make you suffer.
அதன் நிமித்தமாக எவ்வளவோ நீண்ட விளைவுகள் அது ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு.
Because of that decision, they got a child called Ishmael.
இந்த தவறான தீர்மானத்தின் விளைவாக அவர்களுக்கு இஸ்மவேல் என்றதான ஒரு குமாரன் பிறந்தான்.
That event happened 4,000 years ago.
இந்த சம்பவமானது 4,000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது.
And for 4,000 years, the descendants of Ishmael and Isaac have been fighting with each other.
இந்த 4,000 ஆண்டுகளாக இஸ்மவேலுடைய சந்ததியும் ஈசாக்கினுடைய சந்ததியும் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள்.
Some of the biggest fights in the world today are between the descendants of Ishmael and the descendants of Isaac.
இன்றைக்கு உலகத்திலே நடந்த மிகப்பெரிய யுத்தங்களிலே பல இந்த இஸ்மவேல் சந்ததிக்கும் ஈசாக்கின் சந்ததிக்கும் ஏற்பட்ட யுத்தங்கள்.
Because of one wrong decision that Abraham made.
இவைகள் ஏன் நடந்தது என்று சொன்னால் ஆபிரகாம் செய்த ஒரு தவறான தீர்மானத்தின் மூலமாய்.
Like that we can see many examples.
இது போன்ற பல உதாரணங்களை நாம் பார்க்க முடியும்.
And then in contrast to that you see the example of Jesus.
இதற்கு வேற்றுமையாக நேர் எதிர்மறையாக இயேசுவுடைய மாதிரியை நாம் பார்க்கிறோம்.
We know that all through his life he always made a decision to please his father.
அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக தன்னுடைய பிதாவை பிரியப்படுத்தும்படியாகவே அவர் தீர்மானங்களை எடுத்தார்.
Then I want to tell you of one important decision that he made in the Garden of Gethsemane.
கெத்செமனி தோட்டத்திலே அவர் செய்த முக்கியமான ஒரு தீர்மானத்தை இன்று உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன்.
One decision.
ஒரு தீர்மானம்.
Shall I drink the cup or not drink the cup?
இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவதா அல்லது பானம் பண்ண கூடாதா?
It was as important a decision as Adam and Eve made in the Garden of Eden.
ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் எடுத்த தீர்மானத்தில் எந்த அளவு முக்கியமானதோ அதுபோல ஒரு முக்கியமான தீர்மானத்தை இயேசு எடுக்கிறார்.
And he struggled.
அதிலே அவருக்கு ஒரு போராட்டம் இருந்தது.
Can you imagine Jesus struggling to decide?
தீர்மானம் எடுப்பதற்கு இயேசு போராடுகிறார் என்பதை உங்களாலே கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா?
Because we have not understood the seriousness of that decision.
இந்த தீர்மானத்தினுடைய சீரியஸ்னஸை நாம் அறியாதபடியினாலே நாம் அதை அறியாமல் இருக்கிறோம்.
I'll give you my personal testimony.
என்னுடைய தனிப்பட்ட சாட்சியை உங்களுக்கு சொல்கிறேன்.
For many years I only knew the love of Jesus for me from the cross of Calvary.
Aneka aneka aandugalaga kalvari siluvile irundhan aandavar enakku kaanpitha anbai naan arindukondavana irundhen.
But I never saw till one day the Lord showed me the love Jesus had for me at Gethsemane.
Anal Gethsemane thottadaliye devan enakku veithirundha anbai avar velippaduthum varaikkum naan kaanamudiyadavana irundhen.
And I've never heard anybody speak about the love of Jesus in Gethsemane.
Gethsemane ile Yesuvudaiya anbai kurithu yaarum pesuvadhai naan kelvippattadhillai.
Have you seen the love of Jesus for you in Gethsemane?
Gethsemane ile devan ungalkai veithirukkakoodiya andha anbai paarthirukkireergala?
One day God opened my eyes to see this, why this struggle went on.
Oru naalile yen Yesu andha theermanam eduppadharku poraattam avarku irundhadu endrai paarkkumadiyaga en kangalai thirandhar.
That was the day I understood for the first time in my Christian life what that cup was which Jesus did not want to drink.
அன்று தான் முதல் முதலாக என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஆண்டவர் பானம் பண்ண வேண்டாம் என்று விரும்பியதான அந்த பாத்திரம் என்ன என்பதை நான் அறிந்து கொண்டேன்.
Many of you have been Christians for many years.
உங்களில் அநேகர் பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள்.
Can you tell me what was the cup which Jesus did not want to drink?
இயேசு பானம் பண்ண விரும்பாத அந்த பாத்திரம் என்ன என்று உங்களால் சொல்ல முடியுமா?
Very few Christians know it.
மிக சில கிறிஸ்தவர்களே இதை அறிந்திருக்கிறார்கள்.
And that's because God does not show us more than we desire to know.
நாம் அதிக வாஞ்சி இல்லாவிட்டால் தேவன் அதை காண்பிக்க மாட்டார்.
When you study the scriptures,
நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது,
if you come to a difficult portion,
ஒரு கடினமான ஒரு பகுதிக்கு நீங்கள் வரும் பொழுது,
and the Lord sees that you ignore it and go on to the next verses.
நீங்கள் அதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த வசனத்துக்கு போகிறீர்கள் என்பதை ஆண்டவர் பார்க்கும் பொழுது,
God sees that you are not interested in finding out what that means.
அதனுடைய பொருள் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை என்பதை தேவன் பார்க்கிறார்.
So many years it was like that in my life.
அநேக ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி தான் இருந்தது.
I read about Jesus saying I don't want to drink this cup but not my will but yours.
ஆண்டவரே இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண விரும்பவில்லை ஆயிரம் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆகக்கடவுதே என்று
சொன்னேன். I read it for many years.
அநேக ஆண்டுகளாக இந்த வார்த்தையை நான் வாசித்திருக்கிறேன்.
Maybe 20 years before I even began to stop and think what is that cup?
இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன அந்த பாத்திரத்தினுடைய பொருள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதான் 20 ஆண்டுகளாக அந்த வசனத்தை வாசித்துக் கொண்டுதான் இருந்தேன் ஆனால் ஒரு காலம் அங்கே நிறுத்தவில்லை.
Many times I have discovered things in scripture by stopping at a verse and not going on till I understand it.
அநேக சமயங்களிலே நான் இந்த வேதவசனத்தில் வெளிச்சத்தை பெற்றது எப்படி என்று சொன்னால் ஒரு வசனத்தை வாசித்துக் கொண்டே வரும்பொழுது கடினமான பகுதி வரும்பொழுது அங்கே நிறுத்தி விடுவேன் அது என்ன என்பதை கண்டுபிடிக்கும் வரைக்கும்.
In my younger days I used to read a whole chapter every day.
என்னுடைய வாலிப நாட்களிலே நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை முழுதுமாக வாசித்துக் கொண்டிருந்தேன்.
And that's good to do that so that you go through the Bible at least once or twice.
முழு வேதாகமத்தையும் ஒரு முறையோ அல்லது இரு முறையோ வாசிக்கும்படியாக அப்படி அதிகாரம் அதிகாரமாக வாசிப்பது நல்லதுதான்.
Otherwise we'll never finish. We'll never finish reading if we don't do that.
நாம் அதை செய்யாவிட்டால் நாம் முழு வேதாகமத்தை வாசித்து முடிக்க முடியாது.
But when we become a little more mature,
ஆனால் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஆரம்பிக்கும் பொழுது,
and you know the basic teaching of all of scripture,
வேதத்தினுடைய அடிப்படை சத்தியங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம்,
then it's good sometimes to stop at a verse.
அதற்கு பிறகு ஏதோ ஒரு வசனத்தில் அப்படியே நின்று விடுவது நல்லது.
So sometimes nowadays I read only one verse.
சில சமயங்களில் இந்த நாட்களில் நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் தான் வாசிக்கிறேன்.
And then I can't move from there. It's like a stoplight. God says don't move.
அங்கே நிறுத்து என்று சொல்லக்கூடிய விளக்கு எரிவது போல ஆண்டவர் நிறுத்த சொல்கிறார். அதற்கு பிறகு அந்த வசனத்தை தாண்டி என்னால் போக முடியவில்லை.
I spend the whole time thinking of that one verse.
அந்த ஒரு வசனத்தை மட்டுமே நான் எண்ணிக்கொண்டு நின்று விடுகிறேன்.
And the next morning when I get up I'm still at the same verse.
அடுத்த நாளிலே நான் எழுந்திருக்கும் பொழுதும் அதே வசனத்திலே தங்கி இருக்கிறேன்.
Because the light has not become green.
இன்னும் அந்த வெளிச்சமானது பச்சை நிறமாக மாறவில்லை.
And when God doesn't make the light green you shouldn't move.
தேவன் வெளிச்சத்தை பச்சை நிறமாக மாற்றவில்லை என்று சொன்னால் நீங்கள் போகக்கூடாது.
You'll have an accident.
அப்படி அதையும் கடந்து போனால் உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். ஆகவே நீங்க நிறுத்துகிறீர்கள்.
And like that through these years I have discovered so many amazing truths in scripture that I've never read anywhere.
இப்படித்தான் நான் பல எங்கேயுமே நான் வாசிக்காத கேட்காத காரியங்களை வேதத்திலிருந்து நான் கற்று அறிந்திருக்கிறேன்.
I believe in the next few years I'm going to learn much more.
அடுத்த ஒரு சில ஆண்டுகளாக இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள போகிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
You can do that too.
நீங்களும் அப்படி செய்ய முடியும்.
But you got to stop watching television a little bit.
ஆனால் இதை செய்யும்படியாக நீங்கள் டிவி பார்ப்பதை நிறுத்த வேண்டியிருக்கிறது.
And you need to spend a little more time with the Bible.
இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வேதத்திலே செலவு செய்ய வேண்டியிருக்கிறது.
Alone.
தனியாக.
Without any disturbance.
எந்த ஒரு தொந்தரவும் இல்லாதபடி.
And wait.
காத்திருக்க வேண்டியிருக்கிறது.
You shouldn't be in a hurry.
அவசரப்படக்கூடாது.
Many of us miss what God has to say because we are in a hurry.
நம்மிலே அநேகர் அவசரப்படுகிறதுனாலே தேவன் நமக்கு சொல்லக்கூடிய காரியங்களை நாம் இழந்து விடுகிறோம்.
Supposing you get a phone call one day,
ஒரு நாளிலே உங்களுக்கு தொலைபேசி வருகிறது,
and the secretary to the prime minister says, prime minister wants to speak to you.
நம்முடைய பிரதம மந்திரியுடைய காரியதரிசி உங்களுக்கு பேசி அழைக்கிறார், பிரதம மந்திரி உங்களோடு கூட பேச வேண்டும் என்று.
Surprise, prime minister wants to speak to me.
பிரதம மந்திரி என்னோடு கூட பேச விரும்புகிறாரா? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது.
And you want to find out, is this a hoax call or a real call?
இது ஏதோ போலியான ஒரு அழைப்பா அல்லது உண்மையான அழைப்பா என்று நீங்கள் கண்டுபிடிக்க விரும்புகிறீர்கள்.
And you find it's real.
ஆனால் உண்மையாலுமே ஒரு அழைப்பு வருகிறது.
And the PA secretary to the prime minister says, just wait.
அந்த காரியதரிசனுடைய நேர்முக உதவியாளர் காத்திருங்கள் என்று சொல்கிறார்.
How long will you wait?
எவ்வளவு நேரம் போன் வச்சு காத்துக்கிட்டே இருப்பீங்க லைன்ல?
You tell me.
நீங்களே சொல்லுங்கள்.
After 1 minute you'll say, ah, he's not coming, I'm not going.
ஒரு நிமிஷம் காத்திருந்து என்ன, காலை வரவில்லை என்று சொல்லி நீங்கள் போனை வைத்து விடுவீர்களா?
I tell you, you will wait 1 hour on that phone.
நான் சொல்லட்டுமா, ஒரு மணி நேரம் வேண்டுமானால் நீங்கள் தொலைபேசி வைத்து காத்துக்கொண்டே இருப்பீர்கள்.
Because it is such an honor that the prime minister of India wants to speak to some ordinary person like you or me.
இந்திய நாட்டின் பிரதம மந்திரி சாதாரணமான மனிதனை போல இருக்கக்கூடிய உங்களிடத்தில் பேச விரும்புகிறார் என்பது எவ்வளவு பெரிய ஒரு கணம்.
What about if almighty God says, I want to speak to you?
சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்ன செய்கிறீர்கள்?
How long do you wait?
எவ்வளவு நேரம் காத்திருக்கிறீர்கள்?
1 or 2 minutes.
ஒரு நிமிஷம், 2 நிமிஷம்.
God speak to me.
ஆண்டவர் என்னோடு கூட பேசும்.
No word.
வார்த்தை இல்லை.
Okay, let me go and do something else.
சரி, நாம இப்ப வேற வேலை செய்ய போட்டோம்.
God sees how you treat him like some beggar.
தேவன் நீங்கள் ஒரு பிச்சைக்காரனை நடத்துவதை போல நடத்துவதை அவர் பார்க்கிறார்.
You told a beggar to come at 8 o'clock, you'll give him some food.
ஒரு பிச்சைக்காரன் நாளைக்கு 8 மணிக்கு வாப்பா உனக்கு சாப்பாடு தருகிறேன் சொல்லுகிறீர்கள்.
You wait 1 minute, he hasn't come. Who's going to be bothered? If he doesn't come, that's his fault.
ஒரு நிமிஷம் அவன் தாமதமாகிவிட்டான், வரவில்லை, வராட்டி என்ன, அது அவனுடைய பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் போய்விடுகிறீர்கள்.
And if he comes at 5 minutes past 8,
8:05 வருகிறார்.
Say, what, I told you to come at 8 o'clock.
என்னப்பா அவன் 8 மணிக்கு வர சொன்னேன்?
Because he's a beggar.
ஏனென்றால் அவன் ஒரு பிச்சைக்காரன்.
You won't talk like that if the prime minister came 5 minutes late.
Or prime minister ay varumbodhu avaratil appadi pesa mattirukke.
God is testing you, my brothers and sisters.
En sagodara sagorigale devan ungalai sodithu paarkkarar.
To see how you treat him.
Avare neengal eppadi nadathukireergal endru sodithu paarkkarar.
Reverence for God is the beginning of wisdom.
Gnanathin aarambame katharukku bayapadugira bayam.
You really want to get free of being religious and become a disciple of Jesus Christ?
உண்மையாலுமே பக்தி அல்லது மதம் சார்ந்த காரியத்தில் விடுதலையாகி நீங்கள் இயேசுக்கு சீஷனாய் மாற வேண்டுமா?
Then learn to reverence God.
தேவனை மதிக்க அவர் பக்தி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள்.
When we reverence God, many things change in our life.
மரியாதை மதிப்பு கலந்த ஒரு பயத்தோடு கூட நாம் தேவனை அணுகும் பொழுது அநேக காரியங்கள் மாறுகிறது.
We are willing to wait in God's presence to hear what he has to say. We are not in a hurry to run away.
அவர் நம்மிடத்தில் என்ன பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் காத்திருக்க கற்றுக்கொள்கிறோம். அவசரப்பட்டு எழுந்து போய் விடுவதில்லை.
Think how all these worldly people cancel everything when some TV serial is coming on.
இந்த உலகத்திலே பாருங்கள், ஏதாவது முக்கியமான ஒரு டிவி சீரியல் வருகிறது என்று சொன்னால் தங்களுடைய எல்லா வேலைகளையும் ஒதுக்கி விடுவார்கள்.
They plan their whole day around that TV serial timing.
தங்களுடைய நாள் முழுவதுமா இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் அந்த டிவி சீரியலை மையமாய் வைத்து தங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும்.
How many Christians do you find who plan their whole day around the time they must meet with God?
எத்தனை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நாள் முழுவதுமாய் உள்ள காரியங்களை திட்டம் பண்ணும் பொழுது தேவனோடு கூட செலவு செய்கிற நேரம் என்பதை மையமாய் வைத்து செய்கிறார்கள்.
That television is the god of those people. They worship it wholeheartedly.
அந்த மக்களுக்கு தெய்வம் அந்த டிவி தான். அதை முழு இருதயத்தோடு கூட வணங்குகிறார்கள்.
But Christians don't worship like that.
ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படி வணங்குவதில்லை.
That is the reason why God never speaks to you.
தேவன் மக்களோடு கூட பேசாதிருப்பதற்கு இதுதான் காரணம்.
You know, many people say, God is not speaking to me.
அநேகர் தேவன் என்னோடு கூட பேசுவதில்லை என்று சொல்கிறார்கள்.
That's because we can't hear.
அது ஏன் என்று சொன்னால் அவர் பேசுவதை நாம் கேட்க முடியவில்லை.
The apostle John tells us when he was 95 years old.
அப்போஸ்தலன் யோவான் 95 வயதா இருக்கும் பொழுது அவர் நமக்கு சொல்கிறார்.
Revelation chapter 1.
வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம்.
Verse 10.
10 வசனம்.
I was in the spirit on the Lord's day.
கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன்.
And I heard behind me a loud voice like the sound of a trumpet saying, write in a book what you see.
அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். நீ காண்கிறவைகளை இந்த புத்தகத்திலே ஒரு புத்தகத்தில் எழுது என்று சொல்ல கேட்டேன்.
In the English Bible it says like a sound of a trumpet.
எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தம்.
That means a very loud sound.
பெரிய சத்தம்.
How is it you say that you can't hear?
ஆனால் உங்களாலே கேட்க முடியவில்லை என்று எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள்?
Somebody blows a trumpet here.
யாராவது இங்கே வந்து ஒரு எக்காலத்தை ஊதுகிறார்கள்.
You say, I can't hear that.
உங்களால் அதை கேட்க முடியவில்லை என்றால்
Something's wrong with your hearing.
உங்களுடைய காதிலே ஏதோ தவறு இருக்கிறது.
John could hear God's voice like a trumpet.
யோவான் தேவனுடைய சத்தத்தை எக்காள சத்தம் போல் கேட்டான்.
And it's so loud that it drowns all other voices.
மற்ற எல்லா சத்தங்களையும் அமிழ்த்தி போடத்தக்கதாக வலுவான ஒரு சத்தமாய் துணித்தது.
But it was not always like that.
ஆனால் எப்பொழுதுமே அப்படி இருக்கவில்லை.
He had to slowly develop that sense of hearing God's voice.
தேவனுடைய சத்தத்தை இந்த விதமாய் கேட்பதற்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டியிருக்கிறது.
When one day when he started out, he wanted to call fire down on the Samaritans because they did not listen to God.
ஒரு நாளிலே அவர் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது சமாரியர்கள் தேவனுக்கு கீழ் மனந்திரும்பவில்லை என்று சொல்லி வானத்திலிருந்து ஆண்டவரே அக்னி அனுப்பி அழித்து விடும் என்று சொன்னார்.
He couldn't hear God's voice then.
அப்பொழுது தேவ சத்தத்தை அவர் கேட்க முடியவில்லை.
Jesus said, you don't know your spirit.
ஆண்டவர் சொன்னார், உங்கள் ஆவி என்ன ஆவி உள்ளவராய் இருக்கிறீர்கள்
என்று தெரியவில்லை. You can't hear what God is saying.
தேவன் என்ன சொல்கிறார் என்பதை உங்களால் கேட்க முடியவில்லை.
God is not sent one to send fire to destroy these people.
தேவன் அக்னி அனுப்பி தம்முடைய மக்களை அழிக்க விரும்பவில்லை.
Because God sent his son to save people, not to destroy them.
ஏனென்றால் மக்களை காப்பாற்றும்படியாக ரட்சிக்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினாரே ஒழி அழிக்க அல்ல.
That was where John started. He could not hear one bit of God's voice.
அங்கேதான் யோவான் ஆரம்பித்தார். தேவனுடைய சத்தத்தின் ஒரு துளி கூட அவரால் கேட்க முடியவில்லை.
But in 65 years it became so clear, it was like a trumpet.
இப்பொழுது 65 ஆண்டுகள் ஆனதுக்கு பிறகு தேவனுடைய சத்தம் எக்காள சத்தத்தை போல தெளிவாக துணிக்கிறது.
That's the most wonderful thing in the world.
உலகத்திலே மிகவும் அற்புதமான காரியம் இதுதான்.
Imagine when I'm facing some decision in life, I hear a voice like a trumpet saying, go this way.
வாழ்க்கையிலே ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கும் பொழுது எக்காள சத்தம் போன்ற ஒரு சத்தம் துணித்து இந்த தீர்மானத்தை எடு சொன்றால் எவ்வளவு பாக்கியமா இருக்கும்.
Most believers never hear that.
அநேக விசுவாசிகள் இதை கேட்பதில்லை.
There are even believers for 20, 30, 40 years.
20, 30, 40 ஆண்டுகளாக விசுவாசிகளாக இருந்தும்
serving God full time. So many things.
அவர்கள் தேவனுடைய ஊழியர்களா இருக்கிறார்கள், முழு நேர ஊழியர்களா இருக்கிறார்கள், எவ்வளவு காரியம்.
They don't hear God's voice.
ஆனாலும் தேவ சத்தத்தை கேட்க முடியவில்லை.
They don't have a message for God's people because they don't hear God's voice.
தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்காதபடினாலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று அவருக்கு சொல்லுவதற்கு செய்தி இல்லை.
They speak messages from their own cleverness.
தங்களுடைய புத்திசாலித்தனத்திலிருந்து செய்திகளை பகிர்ந்து கொள்கிறார்கள்.
Or what they've heard from other people.
அல்லது மற்ற மக்கள் கேட்கக்கூடிய பிரசங்கத்தை கேட்டு அதை சொல்கிறார்கள்.
They've read in books or something like that.
அல்லது புத்தகங்களை வாசித்து அதிலிருந்து செய்திகளை தயாரித்து பேசுகிறார்கள்.
There are very few people who speak what they've heard from God.
தேவனிடத்திலிருந்து சத்தத்தை கேட்ட மக்கள் வெகு சிலர் தான் இருக்கிறார்.
Why is that?
ஏன் அப்படி?
Because their ears are deaf.
அவளுடைய காதுகள் செவிகள் செவிடா இருக்கிறது.
Why Jesus used to say, he who has ears to hear, let him hear.
இயேசு சொல்லுகிறது கேட்டீர்களா, காது உள்ளவன் கேட்க கடவன்.
That means he's telling us to develop the habit of listening to the Spirit's voice.
ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார்.
See Revelation 2:7.
வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 7 வசனம்.
He who has a ear to hear, let him hear what the Spirit says to the churches.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன்.
In chapter 1, John heard that voice like a trumpet.
1 அதிகாரத்திலே எக்காள சத்தத்தை போல அந்த சத்தத்தை கேட்டார்.
In chapter 2 he is saying you must also listen to that voice like a trumpet.
நீங்களும் கூட இந்த எக்காள சத்தத்தை போன்ற தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்று 2 அதிகாரத்திலே மக்களுக்கு சொல்கிறார்.
What is it that he repeats to all the churches?
எல்லா சபைகளுக்கும் திரும்ப திரும்ப அவர் சொல்கிற காரியம் என்ன?
Next second church.
2 சபை.
Verse 11.
11 வசனம்.
If you have a ear to hear, listen to the Spirit speaking.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன்.
Third church.
3 சபை.
Verse 17.
17 வசனம்.
Hear what the Spirit is saying.
ஆவியானவர் சொல்கிறதை கேட்க கடவன்.
Verse 29. Fourth church.
29 வசனம்.
Hear what the Spirit is saying.
ஆவியானவர் சொல்கிறதை கேட்க கடவன்.
Chapter 3 verse 6.
3 அதிகாரம் 6 வசனம்.
Same thing.
அதே காரியம்.
Chapter 3 verse 13.
3 அதிகாரம் 13 வசனம்.
And chapter 3 verse 22.
3 அதிகாரம் 22
வசனம். All seven churches one message.
எல்லா 7 சபைகளுக்கும் ஒரே செய்தி.
Listen to the voice of the Holy Spirit.
ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள்.
You can hear it like a trumpet.
நீங்கள் எக்காள சத்தத்தை போல கேட்க முடியும்.
If you give up your sin.
உன்னுடைய பாவத்தை விட்டுவிட்டால்.
And you listen to the voice that says don't do this when you're going towards sin.
நீங்கள் பாவத்துக்கு நேராக போகும் பொழுது அதை செய்யாதே என்று சொல்லக்கூடிய சத்தத்தை உள்ளே கேட்கும் பொழுது நடக்கிறது.
So when you read the scriptures.
வேதவசனங்களை வாசிக்கும் பொழுது.
Listen to this word repeated to all seven churches.
7 சபைகளுக்கும் அவர் திரும்ப திரும்ப சொல்கிற காரியங்களை கேளுங்கள்.
And it is said in connection of to overcoming.
இந்த காரியம் ஜெயங்குளுகிற வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
To all these churches before he says hear the spirit, he says be an overcomer.
இந்த ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கக்கூடாது என்று சொல்வதற்கு முன்பதாக நீ ஜெயிக்கிறவனா இரு என்று சொல்கிறார்.
You have to be an overcomer in order. If you want to be an overcomer, listen to the Holy Spirit.
நீங்கள் ஜெயிக்கிறவனா இருக்க வேண்டுமானால் ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள்.
So I wanted to hear what is the reason why Jesus what is the meaning of that cup which Jesus said I don't want to drink.
அங்கே கெச்சமனிலே அந்த பாத்திரத்தை குறித்து சொல்கிறாரே, பானம் பண்ணக்கூடிய பாத்திரம் அது என்ன என்று உங்களுக்கு பேச உங்களுக்கு.
I wanted to hear from the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நான் கேட்க
விரும்புகிறேன். God.
சர்வ வல்லபுள்ள தேவனிடத்திலிருந்து கேட்க விரும்புகிறேன்.
And I said, Lord, show me, what does this mean?
ஆண்டவரே, இதனுடைய பொருள் என்ன என்று காண்பியும்.
Was Jesus afraid of dying?
இயேசு மரிப்பதற்கு பயப்பட்டாரா?
I mean, I have read of so many martyrs who went cheerfully to the death.
எத்தனையோ ரட்சித சாட்சிகளாய் மரித்தவர்கள் சந்தோஷத்தோடு தைரியத்தோடு கூட மரிக்க முடியாது சென்றதை நான் வாசித்திருக்கிறேன்.
I cannot imagine Jesus being afraid of dying.
ஆகவே இயேசு மரிப்பதற்கு பயப்படுகிறார் என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை.
He loved us so much that he would have been glad to die 1,000 times on Calvary for us.
நமக்கு நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்த அன்பின் நிமித்தமாக நமக்காக 1,000 முறை கூட அவர் மரிப்பதற்கு கல்வாரியில் மரிப்பதற்கு ஆயத்தமா இருந்திருப்பார்.
Then I began to think about what did Jesus actually suffer for me on the cross.
எனக்காக கல்வாரி சிலுவிலே அவர் என்ன விதமான பாடுபட்டார் என்று நான் தியானித்தேன்.
Now most Christians only know that he hung on the cross and died for our sin.
நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அவர் தொங்கி மரித்தார் என்றுதான் அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
He physically died.
சரீர பிரகாரமாக நமக்காக மரித்தார் என்பதுதான்.
He was not the only one who physically died.
அவர் சரீர பிரகாரம் மரித்தது அவர் மட்டுமல்ல.
There were two thieves also who were crucified with him.
அவரோடு கூட இரண்டு கள்ளர்களும் சிலுவையிலே அறையப்பட்டார்கள்.
So if crucifixion is the punishment for man's sin,
ஆகவே மனிதனுடைய பாவத்திற்கென்று சிலுவையிலே அறையப்படுவது மட்டும்தான் தண்டனை என்று சொன்னால்,
then those two thieves also died at least for their own sins.
அந்த இரண்டு கள்ளர்கள் குறைந்தபட்சம் அவருடைய பாவங்களுக்காகவாவது சிலுவையிலே அறையப்பட்டார்களே.
If that is the punishment for man's sin,
மனிதனுடைய தண்டனைக்கு மனிதனுடைய பாவத்துக்கு அதுதான் தண்டனையாக இருக்கும் என்றால்,
Jesus may have died for everybody's sin.
இயேசு எல்லாருடைய பாவங்களுக்காகவும் மரித்தார்.
But those thieves died for their own sins.
அந்த கள்ளர்கள் தங்களுடைய சொந்த பாவங்களுக்காக சில மரித்தார்கள்.
There's a big question.
பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது.
What is the punishment for your sin?
உங்களுடைய பாவத்திற்கு என்ன தண்டனை?
Is it physical death?
சரீர பிரகாரமான மரணமா?
Supposing you tell a child,
நீங்கள் ஒரு பிள்ளையை பார்த்து சொல்கிறீர்கள்,
if you fail in the examination, punishment is you stay in the same class.
பரீட்சையிலே நீ தவறி விட்டால் அதே வகுப்பிலேயே இருக்க வேண்டும்.
Okay, he failed, he sits in the same class.
சரி, அவன் பரீட்சையிலே தோல்வி அடைந்து அதே வகுப்பிலேயே தங்கி விடுகிறான்.
He's got the punishment.
அவனுக்கு தண்டனை கிடைத்து விட்டது.
You can't punish him again and put him in a lower class.
மீண்டும் தண்டித்து அதை விட கீழான வகுப்பிலே போட முடியுமா?
No, nobody does that.
யாருமே அதை செய்வதில்லை.
So listen to this.
கவனித்து கேளுங்கள்.
If the punishment for our sin is physical death,
நம்முடைய பாவங்களுக்குரிய தண்டனை சரீர பிரகாரமான மரணமா இருக்குமானால்,
then when I die physically, I have taken the punishment for my sin.
நான் சரீர பிரகாரமாக மரிக்கும் பொழுது என்னுடைய பாவத்துக்குரிய தண்டனையை நான் பெற்றுக்கொண்டேன்.
Then I have to go to heaven.
அப்படியானால் நான் பரலோகத்துக்கு போக வேண்டும்.
Everybody will go to heaven as soon as they die.
ஆகவே மரித்தவரை எல்லாரும் பரலோகத்துக்கு போக வேண்டும்.
So if you believe that Jesus physically died for my sin,
ஆகவே இயேசு என்னுடைய பாவத்துக்காக சரீர பிரகாரமாக மரணம் அடைந்தார் என்று நீங்கள் நம்பினால்,
why should he die? What about us?
நம்மை குறித்து என்ன? நாம் மரிக்கும் பொழுது,
we need to understand this.
நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது.
Did Jesus take the punishment for my sin on the cross or not?
என்னுடைய பாவங்களுக்கு உரிய தண்டனை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றுக்கொண்டாரா இல்லையா?
All of us will say yes.
நாம் எல்லாரும் ஆம் என்று சொல்வோம்.
Because if he did not take the punishment, then I have to take it.
ஏனென்றால் அவர் நம்முடைய தண்டனையை எடுத்துக்கொள்ளாவிட்டால் நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
Why do we say we are free from the punishment of sin?
பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நாம் விடுதலையாக இருக்கிறோம் என்று ஏன் சொல்கிறோம்?
Because we say Jesus took it.
இயேசு அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்வதனாலே.
That's right.
அது சரிதான்.
Then I ask you next question.
அடுத்த கேள்வியை கேட்கிறேன்.
What is the punishment for a man's sin?
ஒரு மனிதனுடைய பாவத்துக்குரிய தண்டனை என்ன?
Supposing a man does not accept Christ's death.
கிறிஸ்துவுடைய மரணத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால்,
what is his punishment?
அவருடைய தண்டனை என்ன?
Is it just that God will kill him physically?
சரீர பிரகாரமாக தேவனை கொல்வார் என்பது மட்டும்தானா?
There are good people also who die physically.
நல்ல மக்களும் சரீர பிரகாரமே மரிக்கிறார்கள்.
Godly people die.
தேவ பக்தியுள்ளவர்கள் மரிக்கிறார்கள்.
We all know.
நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம்.
There is only one punishment for sin.
பாவத்திற்கு ஒரே ஒரு தண்டனை மட்டுமே உண்டு.
If a man dies in his sin,
ஒரு மனிதன் பாவத்திலே மரிக்கும் பொழுது,
like Jesus said,
இயேசு சொன்னார்,
that rich man goes immediately to hell.
அந்த ஐசுரவான் உடனடியாக நரகத்துக்கு செல்கிறான்.
The story, the rich man and Lazarus both died.
ஐசுரவான் லாசர் இருவருமே மரிக்கிறார்கள்.
That was not the punishment for sin.
ஆகவே அது பாவத்துக்குரிய தண்டனை
அல்ல. Both died.
இருவருமே மரித்தார்கள்.
How is it one went to heaven, the other went to hell?
எப்படி ஒருவன் பரலோகத்துக்கும் ஒருவன் நரகத்துக்கும் சென்றான்?
Because the punishment for sin is hell.
பாவத்துக்குரிய தண்டனை நரகம்.
Now people ask, where is hell?
நரகம் எங்கே இருக்கிறது என்று மக்கள் கேட்கிறார்கள்.
I am not interested to find out where it is.
எது அது எங்க இருக்குது என்று கண்டுபிடிப்பதில் எனக்கு விருப்பம்
இல்லை. I want to know what is the condition of people in hell.
ஆனால் நரகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குது என்று கண்டுபிடிக்க விரும்புகிறேன்.
The condition is they are completely forsaken by God.
முற்றிலுமாக தேவனால் நிராகரிக்கப்பட்டு விட்டார்கள்.
This world is not forsaken by God.
இந்த உலகமானது தேவனாலே கைவிடப்படவில்லை.
There is a lot of sin in the world.
உலகத்தில் அதிக பாவம் இருக்கிறது.
It's under a curse.
அது ஒரு சாபத்தின் கீழாக இருக்கிறது.
That's why you have mosquitoes and germs and sicknesses and diseases.
ஆகவே தான் கொசுக்களை பார்க்கிறோம், எத்தனையோ வியாதி கிருமிகளை பார்க்கிறோம், வியாதிகளை பார்க்கிறோம்,
wild animals and all types of things.
காட்டு மிருகங்களை பார்க்கிறோம், எவ்வளவுதமான தீமைகளை பார்க்கிறோம்.
But the world is not forsaken by God.
ஆனால் இந்த உலகமானது தேவனாலே கைவிடப்படவில்லை.
You know, if this world was forsaken by God,
இந்த உலகமானது தேவனாலே கைவிடப்படுமேயானால்,
every non-Christian would be possessed by demons.
ஒவ்வொரு கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் பிசாசுகளால் பிடிக்கப்படுவார்கள்.
The devil has got more demons than the population of this world.
இந்த உலகத்தினுடைய ஜனத்தொகையை காட்டிலும் சாத்தானுக்கு இருக்கக்கூடிய அசுத்தாவிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது.
There are 7 billion people in the world. There are more than 7 billion demons.
7 பில்லியன் மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பிசாசுகளுடைய எண்ணிக்கை 7 பில்லியனுக்கு அதிகமாக இருக்கிறது.
And the devil would have made sure that every human being is possessed by a demon.
ஆகவே பிசாசு ஒவ்வொரு மனிதனும் பிசாசுனால பிடிக்கப்பட்டிருக்கான் என்பதை நிச்சயித்திருந்திருப்பான்.
When you look around, can you say that everybody is possessed by a demon?
நீங்கள் கண்களை ஏறிட்டு பார்க்கும்போது எல்லாருமே பிசாசு பிடிக்கப்பட்டிருக்கால் என்று சொல்ல முடியுமா? இல்லை.
More than 95% of people are not possessed by demons.
95% அதிகமான மக்கள் பிசாசு பிடிக்கவில்லை.
Are they sick?
அவள் வியாதிப்பட்டிருக்கிறார்கள்.
There are a lot of non-Christians, atheists who are not sick.
இல்லை, கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், நாத்திகர்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள்.
They live healthy lives.
ஆரோக்கியமான வாழ்வு வாழ்கிறார்கள்.
They earn money. They live comfortably.
அவர்களுக்கு பணம் இருக்கிறது, சொகுசாய வாழ்கிறார்கள்.
They are intelligent.
அவர்களுக்கு புத்தி இருக்கிறது.
What does all these things show?
இவங்கள் எல்லாம் எதை காண்பிக்கிறது?
This world is not forsaken by God.
இந்த உலகமானது தேவனாலே கைவிடப்படவில்லை.
God's mercy is there on all people.
தேவனுடைய இரக்கமானது எல்லா மக்கள் மீதும் இருக்கிறது.
Those who receive it get forgiveness.
அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள்.
But the others get so many material blessings.
ஆனால் மற்ற மக்களுக்கு எவ்வளவு பொருளாதார ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது.
But there is one place in the universe which is completely forsaken by God.
ஆனால் இந்த அண்ட சராசரத்திலே ஒரு இடம் இருக்கிறது, அது தேவனாலே முற்றிலுமாய் தள்ளப்பட்ட
இடம். That is hell.
அதுதான் நரகம்.
And that is the worst part of hell.
இதுதான் நரகத்தினுடைய மிக மோசமான ஒரு பகுதி.
Fire and worms and all are a picture of being forsaken by God.
அக்கினி என்பதும் அங்கே உள்ள பூச்சிகள் புழுக்கள் என்பதும் தேவனால் கைவிடப்பட்டதற்கு ஒரு சித்திரம்.
So that is the punishment for sin.
அதுதான் பாவத்திற்குரிய தண்டனை.
And if Jesus did not face that punishment, he did not take the punishment for my sin.
இயேசு கிறிஸ்து அந்த தண்டனையை அவர் சந்திக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் எடுக்கவில்லை.
And the wonderful truth the Bible reveals is Jesus did take that punishment on the cross.
இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை வேதம் அதிசயமாக நமக்கு விளக்கி காட்டுகிறது.
You know, for 3 hours,
3 மணி நேரங்கள்
he cried out, my god, why have you forsaken me at that time?
என் தேவனே, ஏனே கைவிட்டீர் என்று அவர் கதறுகிறார்.
And the sun became dark.
சூரியன் இருள் அடைந்தது.
The earth shook.
பூமி அதிர்ந்தது.
Never in the history of the world had such a thing happened.
இந்த உலக சரித்திரத்தில் இப்படிப்பட்ட காரியமே நிகழவில்லை.
Because God the Father had forsaken God the Son for 3 hours.
ஏனென்று சொன்னால் அந்த 3 மணி நேரம் பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கைவிட்டு விட்டார்.
You know, there are some people who say there's no Trinity. Father, Son and Holy Spirit is all Jesus.
சில மக்கள் என்ன சொல்கிறார்கள், திரித்துவம் என்றே ஒன்று இல்லை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்கிறார்கள்.
That is a blasphemy.
அது தூஷணம்.
Because then who forsook the Son on the cross?
அப்படியானால் அந்த சிலுவிலே இயேசு குமாரனை கைவிட்டது யார்?
I cannot forsake myself.
நானே என்னை கைவிடுவேனா?
So there was a father in heaven who forsook the son.
ஆகவே பிதா பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதா ஒருவர் உண்டு, அவர் குமாரனை பூமியில் கைவிட்டார்.
The Bible says 1 Corinthians 11 the Father God is the head of Christ.
கிறிஸ்துவின் தலையாக பிதாவாகிய தேவன் இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் வாசிக்கிறோம்.
Being forsaken is by head being wrenched off from the body.
அப்படி கைவிட்டு விட்டார் என்று சொன்னால் அந்த சரீரத்திலிருந்து தலை துண்டிக்கப்படுகிறது.
Spiritually that's what happened to Jesus on the cross.
ஆவிக்குரிய ரீதியிலே கல்வாரி சிலுவையில் இதுதான் நடந்தது.
That was the cup which Jesus said, please father, I don't want to drink that.
இந்த பாத்திரத்தை இயேசு பிதாவை நோக்கி கேட்கிற, ஆண்டவரே இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண விரும்பவில்லை.
Not the physical death or the shame or the crown of thorns or any of
சரீர பிரகாரமான மரணமோ அங்கே உள்ள அவமானமோ நிந்தியோ அதுவெல்லாம் அல்ல.
Why was he so unwilling to drink that cup?
ஏன் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவதற்கு அவர் விருப்பம் இல்லாதவராக இருந்தார்?
Because to Jesus that was the most precious thing in his life.
ஏனென்றால் இயேசுவை பொறுத்த மட்டிலே தன்னுடைய வாழ்க்கையிலே விலையேற பெற்ற காரியம் ஒன்று இருக்குமானால் அதுதான்
fellowship with the father.
பிதாவோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம்.
Now I don't know what is the most precious precious thing for you.
உங்களுக்கு விலையேறப்பட்ட காரியம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை.
For most people in the world, their precious thing is their money, their gold, or their sarees, or something like that.
அநேக மக்களுக்கு இந்த உலகத்திலே விலையேறப்பட்ட காரியம் என்பது அவருடைய விலையேறப்பட்ட புடவை அல்லது நகை அல்லது பணம்.
Or perhaps their children.
அல்லது அவருடைய குழந்தைகள்.
Or their house, or their car, or something.
அல்லது அவருடைய வீடோ காரோ.
But for Jesus, it was nothing like that.
ஆனால் இயேசுவுக்கு அது போல ஒன்றுமே இல்லை.
The most precious thing for Jesus was fellowship with his father.
இயேசுவுக்கு இருந்த விலையேறப்பட்ட காரியம் என்னவென்றால் பிதாவோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம்.
And I'll tell you something.
நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
This is the way by which you can find out whether you're becoming more like Jesus Christ or not.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல அதிகமாக மாறிக்கொண்டிருக்கிறீர்களா இல்லையா என்பதை இப்படிதான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்.
A lot of you may be thinking that you really are growing spiritually.
உங்களில் அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
It may be just a bubble with a balloon with a lot of hot air.
அதிலே உள்ளே காற்று நிரம்பிய ஒரு பலூனாக இருக்கலாம்.
It may not be real.
அது உண்மையான ஒரு காரியமா இல்லாம
இருக்கலாம். This way you can find out.
ஆனால் இந்த விதத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.
If you can honestly say to yourself.
நேர்மையாக உங்களை பார்த்து சொல்வீர்கள் என்றால்.
You can say before God.
தேவனுக்கு முன்பாக.
That fellowship with you is the most precious thing to me on this earth.
ஆண்டவரே இந்த பூமியிலே உம்மோடு உள்ள ஐக்கியம் தான் எனக்கு விலையேறப்பட்டது என்று சொல்வீர்களானால்.
And for that I'm willing to give up everything else.
அதற்காக ஆண்டவரே நான் எதையும் விட்டுவிட தயாராக இருக்கிறேன்.
I'm willing to give up money.
பணத்தை விட்டுவிட தயாராக இருக்கிறேன்.
My friendships.
நண்பர்கள்.
The opinion of my relatives.
என்னுடைய உறவினருடைய அபிப்பிராயம்.
The opinion of my other church members.
என்னுடைய சபையில மற்ற மக்களுடைய அபிப்பிராயம்.
And the opinion of 7 billion people in the world.
இந்த உலகத்தில் உள்ள 7 billion மக்களுடைய அபிப்பிராயத்தை விட்டுவிட ஆயத்தமாக இருக்கிறேன்.
Anything, any comfort.
எந்த சொகுசா இருந்தாலும்.
I'm willing to give up anything, even help.
ஆரோக்கியத்தை கூட நான் விட்டுவிட ஆயத்தமா இருக்கிறேன்.
But I want fellowship with you.
ஆனால் உம்மோடு கூட உள்ள ஐக்கியம் மட்டும் எனக்கு
வேண்டும். The man who can or woman who can honestly say that to God is a spiritual person.
ஒரு மனிதனோ மனுஷியோ தேவனுக்கு முன்பாக நேர்மையாக இதை சொல்லக்கூடிய ஒரு நபர் இருப்பார் என்று சொன்னால் அவர்தான் ஆவிக்குரியவர்.
But I tell you, most Christians, 99% of them cannot say it.
நான் சொல்லட்டுமா, 99 கிறிஸ்தவர்களால் இதை சொல்ல முடியாது.
And the proof of that is they take sin so lightly.
அதனுடைய அத்தாட்சி என்னவென்றால் பாவத்தை எளிதாக எடுத்துக் கொள்கிறார்கள்.
One dirty thought will break your fellowship with God.
ஒரு அசுத்த சிந்தனை தேவனோடு கூட உள்ள உங்கள் உறவை துண்டித்து விடும்.
How many of you take one dirty thought seriously?
ஒரு அசுத்த சிந்தனை எத்தனை பேர் சீரியஸாக எடுத்துக் கொள்கிறீர்கள்?
How many of you are willing to pluck out one eye rather than lust after a woman?
ஸ்திரீகளை இச்சையோடு பார்க்கிறதை காட்டிலும் இந்த கண்களை நான் பிடுங்கி போட ஆயத்தமா இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?
In other words, you're saying the pleasure I get by lusting after a woman, I'm willing to lose it. I'm willing to pluck out my eye and throw it away.
அதனுடைய பொருள் என்னவென்றால் ஒரு ஸ்திரியை இச்சித்து அதன் மூலமாய் கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை நான் விட்டுவிட விரும்புகிறேன். எனக்கு வேண்டாம், கண்களை பிடுங்கி போட விரும்புகிறேன்.
Rather cut off my hand than sin with my hand.
இந்த கரத்தினாலே பாவம் செய்வதை பார்க்கலாம் இதை நான் வெட்டிவிட ஆயத்தமா இருக்கிறேன்.
I'd rather become blind than sin with my eyes.
என் கண்களினாலே பாவம் செய்வதை பார்க்கலாம் நான் குருடனாக இருந்து விடுவது நல்லது.
Give me 12 people like that, we can shake all of India.
இந்தியை போல 12 பேர் எனக்கு கூடுங்கள், இந்தியாவை அசைத்து விட முடியும்.
Very difficult to find.
இதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம்.
A lot of people come to church, sing songs and act very active in doing this, that and the other for the Lord.
அநேகர் சபைக்கு வருகிறார்கள், பாடலை பாடுகிறார்கள், இதை செய்கிறார்கள், அதை செய்கிறார்கள், ஆவிக்குரிய போல நடந்து கொள்கிறார்கள்.
They don't value fellowship with God.
அவர்கள் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை
மதிப்பதில்லை. It is not the most important thing for them.
அவர்களுக்கு இது முக்கியமான காரியம் அல்ல.
I thank God for the day I discovered that.
நான் இதை கண்டுபிடித்த நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
That cup which Jesus said I don't want to drink is Lord Father I don't want to break this fellowship with you.
பானம் பண்ண விரும்பாத அந்த பாத்திரம் என்னவென்றால் பிதாவே உம்மோடு கூட உள்ள ஐக்கியத்தை துண்டிக்க நான் விரும்பவில்லை.
I am willing to lose anything.
எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன்.
Take my money, take my life, take my mother, take my relatives, take everything.
என்னுடைய பணத்தை எடுத்துக்கொள்ளும், உறவினர்களை எடுத்துக்கொள்ளும், தாயை எடுத்துக்கொள்ளும், எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன்.
Fellowship with you, obedience to you is most important.
ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிவதே என்னுடைய வாழ்க்கையிலே, உம்முடைய ஐக்கியமே என் வாழ்க்கையில் மிக முக்கியமானது.
Is God, fellowship with him, the most important thing for you in your life?
உன்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான காரியம் தேவனோடு உள்ள ஐக்கியமா?
You ask yourself.
உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்.
Is that the most important thing?
இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான காரியமா நீங்கள் எண்ணுகிறீர்களா?
Then you know whether you are a real disciple of Jesus Christ or not.
அப்படியானால் நீங்கள் உண்மையான சீஷனா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.
I told you a disciple is a learner and a follower.
நான் சொன்னேன், ஒரு சீஷன் என்பவன் கற்றுக்கொள்கிறவன், பின்பற்றுகிறவன்.
He looks at Jesus, learns from him and does the same thing.
இயேசுவை நோக்கி பார்க்கிறான், அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறான், அதே காரியத்தை செய்கிறான்.
What shall I learn from Jesus?
இயேசுவிடத்திலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன்?
That fellowship with the Father should be the most important thing in my life.
பிதாவோடு கூட உள்ள ஐக்கியம் தான் வாழ்க்கையிலே பிரதானமான முக்கியமான காரியமாக இருக்க வேண்டும்.
Where do I learn that?
இதை நான் எங்கே கற்றுக்கொள்கிறேன்?
In Gethsemane.
கெத்செமனிலே கட்டி.
For religious people that is not true.
மதவாதிகளுக்கு அது உண்மை அல்ல.
For religious people all types of rituals and many other things are more important.
மதம் சார்ந்த மக்களுக்கு எத்தனையோ சடங்குகளும் கிரியைகளும் தான் முக்கியமா இருக்குது.
So many external things.
எவ்வளவு வெளிப்பிரகாரமான காரியங்கள்.
Many people when they meet me ask me, brother, which church do you go to?
அநேகர் என்னை பார்க்கும்போது சில கேள்வியை கேட்கிறாள், எந்த சபைக்கு நான் போவது?
And then the questions they ask me, tell me which denomination they are in.
எந்த சபையிலே அவள் இருக்கிறாள் என்று கேட்கிறார்.
They'll ask me,
அவள் என்னை கேட்கிறார்,
do you break bread every Sunday?
நீங்கள் வாரம் தோறும் அப்பம் வைக்கிறீர்களா? எந்த சபையில இருக்கிறீர்கள்?
I know they are from the brethren.
உடனடியாக அவர்கள் பிரதரன் சபையில இருந்து வந்திருக்கிறார் என்று
I know it automatically.
நானாகவே அறிந்து கொள்கிறேன்.
Do you speak in tongues?
அந்நிய பாஷை பேசுறீங்களா?
This man is a Pentecostal.
Oh, he was Pentecostal sabal and vandavar.
The question they ask is very revealing.
Avargal kekka koodiya kelvigale avargalai kuduthu velippaduthi vidukirathu.
And then they want to know how many people in your church.
Unga sabal evlo per irukinge?
These must be people from some mega church who think that large numbers means
ipdi petta makkal enga irundhu varala nu solla mega church. Ayir kanakana viswasam kodi periya sabal nu
varukara. Big church means God is with them.
பெரிய சபைன்னு சொன்னா தேவன் அவளோட இருக்கிறாள் அர்த்தம்.
If that is true,
அது மெய் என்றால்
I would join the Roman Catholic Church because that is the
எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நாம் ரோமன் கத்தோலிக்க சபையில் சேர்ந்து கொள்வேன்.
Or that is the biggest church.
என்றால் அதுதான் இருக்கக்கூடிய சபையில பெரிய சபை.
And fastest growing church is I think Jehovah's Witnesses.
அதிக சீக்கிரமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சபை இன்றைக்கு எது என்று சொன்னால் யெகோவா சாட்சி.
Those are not the tests.
இவைகள் சோதனை அல்ல.
I have never heard anybody ask me this question.
என்னை இந்த கேள்வியை யாருமே கேட்டதை நான் பார்த்ததில்லை.
In your church, do you love one another?
உங்க சபையில ஒருவரை நேசிக்கிறீர்களா?
That the nobody is interested in. That is the one thing Jesus said is the mark of his church.
அவருடைய சபையின் அடையாளம் சீஷனுக்கு அடையாளம் இது ஒன்றுதான் என்று இயேசு சொன்னார்.
Nobody in the world has asked me that question.
இந்த உலகத்தில் ஒருத்தருமே இந்த கேள்வியை கேட்பதே இல்லை.
That is an indication of how far Christianity has drifted from the truth of God.
தேவனுடைய சத்தியத்திலிருந்து இன்றைய கிறிஸ்தவமானது எவ்வளவு தூரம் விலகி விட்டது என்பதற்கு இது காண்பிக்கிறது.
Do you love Jesus with all your heart?
உன் முழு இதயத்தோடு கூட இயேசுவை நேசிக்கிறாயா?
Is fellowship with him more important than everything on earth?
இந்த பூமியிலே காணப்படக்கூடிய மற்ற எந்த காரியங்களை காட்டிலும் அவரோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம் முக்கியமானதா இருக்கிறதா?
We despise Jesus, Judas Iscariot for selling Jesus for 30 pieces of silver.
இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்கு விற்று போட்ட யூதாஸ் காரியத்தை நாம் பார்த்து குற்றம் கண்டுபிடிக்கிறோம்.
What about when you tell a lie in your office to earn a little more money?
இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிப்பதற்கு உங்களுடைய அலுவலகத்திலே பொய் சொல்கிறீர்களே, அதை குறித்து என்ன?
You sign a false statement in some document because it's not really true but you can make a little money like that.
பொய்யான பத்திரத்திலே நீங்கள் கையெழுத்து போடுகிறீர்கள், அது உண்மை அல்ல ஆனால் அதன் மூலமாய் பணம் வருகிறது என்று கையெழுத்து போடுகிறீர்கள்.
Or your office pays you part of your salary as in cash as black money.
அல்லது கருப்பு பணமாக கொஞ்சம் பணத்தை உங்களுடைய அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு சம்பளமாக கொடுக்கிறார்கள்.
And you don't declare that for the income tax.
நீங்கள் அதை வருமான வரி கணக்கிலே காண்பிப்பதில்லை.
What is the difference between you and Judas Iscariot?
உங்களுக்கும் யூதாஸ் காரியத்துக்கும் என்ன வித்தியாசம்?
You are also betraying Jesus for some money.
நீங்களும் கொஞ்சம் பணத்துக்காக இயேசுவை காட்டி கொடுக்கிறீர்கள்.
You are telling a lie.
நீங்கள் ஒரு பொய் சொல்கிறீர்கள்.
Breaking fellowship with God.
தேவனோடு கூட உங்கள் ஐக்கியத்தை முறித்துக் கொள்கிறீர்கள்.
You can make a little more money.
கொஞ்சம் அதிகம் பணம் கிடைப்பதற்காக.
Do you tell lies to gain something for yourself?
உங்களுக்கென்று ஒன்றை ஆதாயப்படுத்திக்கொள்ள முடியாக பொய் சொல்கிறீர்களா?
Do you tell a lie to get leave from your office for something?
உங்கள் அலுவலகத்திலிருந்து விடுமுறை கிடைப்பதற்காக பொய் சொல்கிறீர்களா?
Where are the Christians who say I will not tell a lie?
நான் ஒரு பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் எங்கே?
They don't give me leave, that means God doesn't want me to have leave today.
எனக்கு அவர்கள் விடுமுறை கொடுக்க விடுப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் தேவன் விடுப்பு கொடுக்க விரும்பலை, அவ்வளவுதான்.
India needs to see more Christians like that.
இது போன்ற அநேக கிறிஸ்தவர்களை இந்திய தேசம் சந்திக்க வேண்டும்.
Not just those who are engaged in a lot of Christian activity.
நிறைய கிறிஸ்தவ கிரியைகளில் ஈடுபடுகிறவர்கள் இந்தியாவுக்கு தேவையில்லை.
Christian activity is not the main thing. Fellowship with God is the main thing.
கிறிஸ்தவ கிரியைகளிலே ஊழியங்களிலே ஈடுபடுவது பிரதானமான காரியம் இல்லை. தேவனோடு
And I'll tell you honestly, very few people understand this anywhere in the world.
இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் வெகு சிலரே இதை விளங்கிக் கொள்கிறார்கள்.
It's not any different in America. It's the same thing there.
அமெரிக்காவிலே போனால் வித்தியாசமா இல்லை, அங்கேயும் இதே போலதான் காரியங்கள்.
The value of a fellowship with God has gone down.
தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தினுடைய அந்த உணர்வு கீழே போய் விட்டது.
All types of little sins we think are not serious.
சின்ன சிறு பாவங்கள் என்று சொல்கிறோமே அவைகளெல்லாம் சீரியஸ் அல்ல என்று எண்ணுகிறோம்.
Do you think that having a tension between you and your husband or wife is a serious thing or not?
உங்களுக்கும் மனைவிக்கும் அல்லது உங்களுக்கும் கணவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் அது சீரியஸான பாவமா?
The reason why many prayers are not answered is because there's tension between husband and wife.
அநேக ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காததற்கு காரணம் கணவன் மனைவிக்குள்ள உள்ளதான அழுத்தங்கள்.
You must resolve it immediately.
உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும்.
How long do you take to resolve a tension between you and your husband or wife?
உங்களுடைய உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணையாக கணவனோ மனைவியோ இருவருக்கும் உள்ள அழுத்தங்களுக்கு தீர்த்து வைப்பதற்கு எவ்வளவு காலம் எடுக்கிறீர்கள்?
Let me ask you another question.
இன்னொரு கேள்வி கேட்கட்டும்.
If a thorn gets into your foot, how long do you take to remove it?
உங்கள் காலில் ஒரு முள் குத்தி விட்டது என்று சொன்னால் அதை எடுப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுப்பீர்கள்?
Do you pray about it for 5 minutes?
5 நிமிஷம் ஜெபித்து விட்டு தான் அதை பிடுங்குவீர்களா?
Should I take this thorn out or not?
ஆண்டவரே, இந்த முள்ளை வெளியே எடுப்பதா அல்லது அங்கே இருக்கட்டுமா ஆண்டவரே?
You wait for the thorn to go out by itself.
அல்லது அந்த முள் தானாகவே வெளியே போகட்டும் என்று காத்திருப்பீர்களா?
There should be no difference between the time you take to remove a thorn and the time you take to restore fellowship with your husband or wife.
உள்ளை எடுக்கக்கூடிய வேகம் எவ்வளவோ அந்த வேகத்திலே மனைவியோ அல்லது கணவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை சரி பண்ண வேண்டும் நீங்கள்.
Because your fellowship with God is broken by that tension.
ஏனென்றால் இந்த அழுத்த மன அழுத்தத்தின் மூலமாக தேவனோடு கூட உள்ள உறவு முறிக்கப்படுகிறது.
Jesus didn't want to break it for one second.
இயேசு கிறிஸ்து ஒரு வினாடி கூட அந்த ஐக்கிய முறிவுபட விரும்பவில்லை.
He struggled for 1 hour.
அவர் ஒரு மணி நேரம் போராடுகிறார்.
Do you understand this cup?
நீங்கள் இந்த பாத்திரத்தை விளங்கிக் கொண்டீர்களா?
Your fellowship with God is broken the moment you have a tension between husband and wife.
கணவனுக்கு மனைவிக்கும் ஒரு இருக்கும் வருகிற அந்த நேரத்திலே தேவனோடு கூட உங்கள் ஐக்கிய முறிவடைகிறது.
You'll say but it was her fault.
ஆனால் அது மனுனுடைய தவறு என்று சொல்லலாம்.
Supposing it is her fault.
மனுனுடைய தவறாகவே இருக்கட்டுமே.
Usually even if 99% is her fault, 1% is yours. That you can be sure.
99% அந்த தவறுக்கு மனைவி காரணம் என்று சொன்னால் நீங்கள் அந்த 1% காரணம் அல்லவா?
Or vice versa.
அல்லது மாற்றி எடுத்துக்கொள்ளுங்களேன்.
Okay, even if it is 100% the other person's fault.
100% அவருடைய தவறாகவே இருக்கட்டும்.
So you stand like a big maharaja and say let her come and ask forgiveness from.
நீங்கள் மகாராஜா போல நின்று கொண்டு அவளினிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கட்டும் என்று சொல்கிறீர்கள்.
Or you stand like a maharani and say let him come and ask forgiveness.
அல்லது நீங்கள் மகாராணியை போல நின்று கொண்டு அவர் முதலாவது இடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கட்டும் என்று சொல்கிறீர்கள்.
In a tension between a husband and wife.
கணவன் மனைவிக்குள்ளாக இது ஒரு இருக்கம்.
Who should take the first step to restore that relationship?
இந்த உறவை புதுப்பிப்பதற்கு யார் முதல் படி எடுத்து வைக்க வேண்டும்?
In Indian culture everybody will say the wife must take the first step.
இந்திய கலாச்சாரத்தில் ஒவ்வொருவரும் சொல்கிறது என்னவென்றால் மனைவிதான் முதலாவது வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும்.
Because the man is the maharaja in the house.
ஏனென்றால் வீட்டிலே மகாராஜா யார்? கணவன் தான்.
Maharaja does not ask a slave for forgiveness.
மகாராஜா போய் ஒரு அடிமையிடத்தில் மன்னிப்பு கேட்பாரா?
The wife is like a slave in Indian culture.
இந்திய கலாச்சாரத்திலே மனைவி ஒரு அடிமையை போல இருக்கிறாள்.
Okay, we have understood what Indian culture says.
இந்திய கலாச்சாரம் என்ன சொல்கிறது என்று இப்பொழுது விளங்கி விட்டீர்கள்.
Now let us understand what Christian culture says.
கிறிஸ்தவ கலாச்சாரம் என்ன சொல்கிறது என்று இப்பொழுது வருவோம்.
What does Christian culture say?
கிறிஸ்தவ கலாச்சாரம் என்ன சொல்கிறது?
When there is a tension between two people, who should take the first step?
இரண்டு மக்களுக்கு இடையிலே ஒரு மன அழுத்தம் இருக்கம் வந்துவிட்டால் முதல் படி எடுத்து வைப்பது யார்?
I'll help you with that answer.
இந்த இதனுடைய பதிலுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்.
When there was a tension between God and you, who took the first step?
உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு இருக்கம் வந்தபொழுது யார் முதல் படி எடுத்து வைத்தது?
Who?
யார்?
God.
தேவன்.
He sent his son.
அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார்.
Why?
ஏன்?
Here is the answer.
இங்கே பதில் இருக்கிறது.
Because he was more spiritual than you.
உங்களை காட்டிலும் அவர் அதிக ஆவிக்குரியவராய் இருக்கிறபடினாலே.
Now you got the answer.
உங்களுக்கு பதில் கிடைத்து விட்டதா?
In a husband and wife have a tension, who should take the first step?
கணவன் மனைவி இருவருக்குள்ளே அழுத்தம் ஏற்படும் பொழுது யார் முதல் படி எடுத்து வைக்க வேண்டும்?
Whoever is more spiritual.
யார் அதிக ஆவிக்குரியவர்களா இருக்கிறார்களோ அவர்கள்தான் முதல் படி எடுக்க வேண்டும்.
But usually both people think they are more spiritual.
ஆனால் வழக்கம் என்ன, ரெண்டு பேருமே நாங்க தான் ஆவிக்குரியவங்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Then they should be running into each other's arms immediately.
அப்படியே இரண்டு பேருமே போட்டி போட்டுக்கொண்டு ஓடி மன்னிப்பு கேட்க வேண்டும்.
Why is that not happening?
அது ஏன் நடைபெறுவதில்லை?
You are not spiritual.
நீங்கள் ஆவிக்குரியவர்களா இல்லை.
You are a Pharisee. Who thinks you are more spiritual?
பரிசேயன் என்று எண்ணி பரிசேயனா இருக்கிறீர்கள் ஆவிக்குரியவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரிசேயன்.
Do you know the Pharisees thought they were more spiritual than even Jesus?
பரிசேயர்கள் இயேசுவை காட்டிலும் தாங்கள் தான் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள்.
Every Pharisee in Israel thought he was more spiritual than Jesus.
இஸ்ரவேலிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் இயேசுவை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவன் என்று எண்ணியிருப்பேன்.
Those are the marks of religious people.
மதவாதிகளுடைய அடையாளம் இதுதான்.
That they would even think they are more spiritual than Jesus.
இயேசுவை காட்டிலும் நான் அதிக ஆவிக்குரியவன் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள்.
And they don't realize their fellowship with God is broken completely.
தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஐக்கியமானது முழுமையாக முறிவுபட்டு விட்டது என்பதை உணர்வதில்லை.
That is what Jesus did not want to break.
அதைத்தான் உடைப்படுவதற்கு தேவன் இயேசு விரும்பவில்லை.
And when we understand that,
நாம் இதை விளங்கிக் கொள்ளும் பொழுது,
we will hate sin, because sin is what breaks our fellowship with
God. பாவம் தான் நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்தை முறிக்கிறது என்பதனாலே பாவத்தை அதிகமாக நாம் வெறுப்போம்.
Okay, let me ask you another question.
இன்னொரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்கட்டும்.
Supposing you went to a check up to the doctor tomorrow and he tells you you have got AIDS.
நாளைக்கு நீங்கள் மருத்துவரிடத்திலே ஒரு பரிசோதனைக்கு போகிறீர்கள். மருத்துவர் சொல்கிறார் உங்களுக்கு எய்ட்ஸ் வியாதி
இருக்கு. And you got cancer.
கேன்சரும் இருக்குது என்று சொல்கிறார்.
Both.
ரெண்டுமே உங்களுக்கு வந்துவிட்டது.
Will it disturb you?
அது உங்களை தொந்தரவுபடுத்துமா? உள்ளத்திலே சலனத்தை கொண்டு வருமா?
If some doctor tells the same diagnosis to some illiterate woman in one of our villages, she will not be disturbed.
இதே மருத்துவர் இதே அறிக்கையை படிப்பறிவில்லாத ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இடத்துல சொல்லுவார் என்று சொன்னால் அவள் அதிகமாக கலக்கம் அடைய
மாட்டாள்.
ஏன் ஒரு கிராமத்தில் படிக்காத ஒரு பெண் இடத்துல போய் உனக்கு கேன்சர் இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். என்று சொல்லிவிடுவார்.
She can sleep peacefully at night.
இரவிலே சமாதானமாக தூங்குவார்கள்.
Why is that?
ஏன் அப்படி?
She doesn't know how serious it is.
அந்த வியாதி எவ்வளவு கொடியது என்று அவள் அறியாது இருக்கிறாள்.
Because she is illiterate.
படிக்காதவளாக இருக்கிறபடினாலே.
But if you are told you have a cancer,
ஆனால் உங்களுக்கு யாராவது வந்து உங்களுக்கு கேன்சர் இருக்கிறது என்று
சொன்னால், it disturbs you.
அது உங்களுக்கு கலக்கத்தை கொடுக்கும்.
You immediately take leave from work and you go to some other doctor and get a second opinion and you want to find out how to get this treated.
உடனடியாக நீங்கள் உங்களுடைய அலுவலகத்துக்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு டாக்டருக்கு அல்ல பல டாக்டர்களிடத்திலே போய் எப்படி சிகிச்சை ஆரம்பிக்கலாம் எந்த சிகிச்சை நல்லது.
Why?
ஏன்?
Because you are educated.
நீங்கள் படித்தவர்களாக இருக்கிறபடினாலே.
Now in the same way,
அதே விதமாக
ஸ்பிரிச்சுவலி தேர் ஆர் ஸ்பிரிச்சுவலி இல்லிட்ரேட் பீப்புள் அண்ட் ஸ்பிரிச்சுவலி எஜுகேட்டட் பீப்புள்.
ஆவிக்குரிய ரீதியிலே படிக்காதவர்கள் இருக்கிறார்கள், ஆவிக்குரிய ரீதியிலே படித்தவர்கள் இருக்கிறார்கள்.
தி ஸ்பிரிச்சுவலி இல்லிட்ரேட் பீப்புள் ஆர் தி பீப்புள் ஹூ கேன் கமிட் எ சின் அண்ட் இட் டசன்ட் டிஸ்டர்ப் தம்.
ஆவிக்குரிய ரீதியிலே கல்லாதவர்கள் பாவம் செய்தும் அது அவர்களுக்கு ஒரு கலக்கத்தை கொடுப்பதில்லை.
தே கேன் லஸ்ட் வித் தேர் ஐஸ்.
கண்களை சீப்பா.
தே கேன் கெட் ஆங்கிரி.
கோபப்படுவார்கள்.
தே கேன் டெல் எ லை ஆர் எ ஃபால்ஸ் ஸ்டேட்மென்ட்.
பொய் சொல்வார்கள். பொய்யான பத்திரத்திலே கையெழுத்து போடுவார்கள்.
தே கேன் ஃபைட் வித்
பீப்பிள். ஜனங்களோடு சண்டை போடுவார்கள்.
இட் டசன்ட் டிஸ்டர்ப் தம்.
அது அவர்களை கலக்கப்படுத்துவதே இல்லை.
தே ஆர் லைக் that illiterate woman, they got cancer, AIDS and all, and they don't not disturb.
Cancer, AIDS vandhal enna padikada and penmaniye pola avul irukkar.
A person who is educated,
padithavan,
spiritually,
avikuriyile kattarindavan,
they are disturbed when little thing happens.
Chinna karyam sambhavithalum kalakkam adigirar.
Because they say, hey, this has broken my fellowship with God.
Ayyo devanodu kuda enak irukka koodiya aikyathile murive
kattu. I don't care whose fault it is, let me go and set it right.
Adu yaarudeya thavaru adai patri naan purappaduvathile naan poi sari seiyattum.
Let me humble myself.
Naan innai thaaltattum.
It's the mark of a spiritually educated person.
ஆவிக்குரியிலே கற்று அறிந்தவனுடைய அடையாளம் அது.
Most Christians are spiritually illiterate.
அநேக கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே கல்லாதவர்களாக இருக்கிறார்கள்.
That's why they don't take sin seriously.
ஆகவே தான் பாவத்தை சீரியஸாக எடுப்பதில்லை.
My brother, sister, many of you think you are very spiritual.
என்னுடைய சகோதர சகோதரி உங்களில் அநேகர் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
Here is the test I will apply to you, which I apply to myself.
எனக்கு நான் வைத்துக்கொண்ட பரிசோதனை உங்களுக்கு சொல்கிறேன்.
If you can sin in your thoughts,
உங்களுடைய சிந்தையிலேயே நீங்கள் பாவம்
செய்துவிட்டு
அல்லது யாரிடத்திலாவது காரசாரமாய் பேசிவிட்டு,
and that does not disturb you more than if you got cancer.
கேன்சர் வருவதை காட்டிலும் அதிகமான ஒரு கலக்கத்தை இந்த பாவம் உங்களுக்கு கொண்டு வரவில்லை.
You are spiritually illiterate.
நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே கல்லாதவர்.
Whatever you may think about yourself,
உங்களை குறித்து நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டிருந்தாலும் சரி,
when some sickness is more important to you than sin,
ஒரு பாவத்தை காட்டிலும் வியாதி தான் உங்களுக்கு அதிக முக்கியம் என்று சொன்னால்,
you are thoroughly illiterate spiritually.
முற்றிலுமாக நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே படிக்காதவர்.
You may have a lot of knowledge.
நிறைய அறிவு வேண்டுமானால் இருக்கலாம்.
Bible knowledge is like these children who got a lot of water in their head is so big.
சில பிள்ளைகளுடைய தலை பெரியதா இருக்கும், நீர் கோர்த்திருக்கும், அதுதான் வேத அறிவு மட்டும் பெற்றவர்களுடைய அடையாளம்.
It's a disease called hydrocephalus where the water fills the head. These children don't live long.
Hydrocephalus endradan and the vyadhi anadu thalaiyile neer koorthu periyada thalai veengi vidum avargal vaazhuvadhilla adhigam.
I've seen only one child like that.
Adhe pola ore oru kuzhandhai naan paarthirukken.
But I've seen many Christians like that.
Adha anaiga kristharulai eppadi paarthirukken.
Amazing amount of Bible knowledge.
Evlo veda arivu.
So small life.
Anal vaazhkiyo miga koraivu.
You're not as spiritual as you think you are.
Neengal ennugira alavukku neengal aavikkiravala illai.
The test is,
சோதனை என்ன?
Do you get more scared of sin than of sickness?
உண்மையான பரிசோதனை என்னவென்றால், நீங்கள் வியாதியை காட்டிலும் பாவத்தை குறித்து அதிகமாக பயப்பட வேண்டும்.
That's a test.
அதுதான் பரிசோதனை.
When a small sin disturbs me more than the greatest sickness.
பெரிய வியாதியை காட்டிலும் சிறிய பாவம் எனக்கு கலக்கத்தை கொடுக்குமானால்
then I know I am following Jesus.
நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று அறிந்து கொள்ளலாம்.
Because I'll tell you why.
ஏனென்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Do you think anybody will go to hell because they got cancer?
யாருக்காவது கேன்சர் வந்து விட்டால் அந்த கேன்சர் வியாதி அவர்களை நரகத்துக்கு எடுத்து செல்லுமா?
Do you think God will say to somebody you got AIDS go to hell?
யாரையாவது பார்த்து உனக்கு எய்ட்ஸ் வந்து விட்டது ஆகவே நீ நரகத்துக்கு போன்னு சொல்வாரா?
But you read Matthew 5 anger can take you to hell.
ஆனால் மத்தேயு 5 ஆம் அதிகாரத்திலே பாருங்கள் கோபம் உங்களை நரகத்துக்கு எடுத்து செல்லும்.
Lusting after women can take you to hell.
ஸ்திரீகளை சூடு பார்க்கிறது உங்களை நரகத்துக்கு எடுத்து செல்லும்.
But AIDS cannot take you to hell.
ஆனால் எய்ட்ஸ் வியாதி உங்களை நரகத்துக்கு எடுத்து செல்லாது.
Cancer cannot take you to hell.
புற்று வியாதி உங்களை நரகத்துக்கு எடுத்து செல்லாது.
And if you are more disturbed by cancer and AIDS than by sinful thoughts.
பாவமாக எண்ணத்தை காட்டிலும் கேன்சர் எய்ட்ஸை குறித்து அதிகமாக பயப்படுகிறீர்கள் என்று சொன்னால்
It proves you don't believe what Jesus said in the Bible.
இயேசு வேதத்தில் என்ன சொல்லியிருக்கார் என்பதை நீங்கள் நம்பவில்லை.
Please take some time to read Matthew chapter 5 and see if what I'm saying is not true.
நான் சொல்லுகிறது உண்மை அல்லவா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியாக மத்தேயு 5 ஆம் அதிகாரத்தை நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள்.
Fellowship with Jesus with God is the most important thing in this earth.
இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியம் தான் மிக முக்கியமான ஒரு காரியம்.
For Jesus that was the most important thing. Fellowship with his Father.
பிதாவோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியமானதா இருந்தது.
And so in the garden of Gethsemane.
கெத்செமனே தோட்டத்திலே
as he came near to the cross.
அவர் அந்த தோட்டத்துக்குள்ளே வரும்பொழுது
he began to realize
அவர் உணர ஆரம்பித்தார்
oh now the time has come when my fellowship which I had with the father for eternity is going to be broken for 3 hours
நித்திய நித்தியமாக நான் பிதாவோடு கூட இருந்த ஐக்கியமானது இன்னும் சற்று நேரத்திலே உடைக்கப்பட போகிறது
he knew it will come back after 3 hours
3 மணி நேரம் கழித்து திரும்பமாய் வரும் என்று அவருக்கு தெரியும்
now there's a false teaching in charismatic circles
charismatic குழுக்களிலே ஒரு தவறான போதனை இருக்கிறது
that jesus went to hell for 3 days and suffered there
3 நாட்கள் இயேசு கிறிஸ்து நரகத்துக்கு சென்று அங்கே பாடுபட்டார்
that's because of a wrong understanding of the translation of the word hell in acts chapter 2
அப்போ நடபடி இரண்டாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நரகம் என்பதனுடைய மொழிபெயர்ப்பினுடைய நிமித்தமாய் வந்த தவறு அவர் நரகத்துக்கு போகவில்லை
he went to paradise he told the thief on the cross I'm going to paradise with you tonight
அவர் பரதீசுக்கு தான் சென்றார் அந்த கள்ளனை பார்த்து சொன்னார் இன்று என்னோடு கூட பரதீசில் இருப்பாய்
so I'm not teaching that false teaching it's a charismatic teaching
ஆகவே கரிஸ்மேடிக் சபையினர் போதிக்கிற தவறான போதனை உங்களுக்கு நான் போதிப்பதில்லை
he faced hell on the cross for 3 hours
அவர் சிலுவையில் இருக்கும்போதே அந்த 3 மணி நேரம் நரகத்தை
அனுபவித்தார் he called god god
ஆகவே தான் தேவனை அவர் தேவனே என்று அழைத்தார்
he never called him god any other time
வேறு எந்த நேரத்திலுமே தேவனை தேவனே
என்று அழைத்ததில்லை father 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 father
எப்பொழுதுமே தேவனை பிதாவே பிதாவே என்று அழைத்தார்
for 3 hours it was god
ஆனால் அந்த 3 மணி நேரம் அது தேவன்
because now he was not standing there as the son of the father
இப்பொழுது அந்த பிதாவுடைய குமாரனாக அவர் அங்கே நிற்கவில்லை
he was standing there as if he was a sinner
அவர் அங்கே ஒரு பாவியை போல நின்று கொண்டிருந்தார்
he who had never committed a sin
பாவமே செய்யாதவர்
was treated like the worst sinner on the cross
சிலுவையிலே மிக கொடிய பாவியை போல நடத்தப்பட்டார்
because of my sin
என்னுடைய பாவத்துக்காக
god turned away his face
தேவன் தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டார்
because of my sin
என் பாவத்துக்காக
and then after the 3 hours were over
and the 3 mani nerangal mudindha varuk
again he could say father
meendum ayavar pidave endru koopugirar
it is finished
adu mudindathu endru
now father I commit my spirit to you
pidave enudaiya aaviyude karangalil oppu kodukiren
once again that relationship was restored
meendum ayanda uravu pudivikkapadugirathu
that is why the charismatic teaching of 3 days in hell is false
agave than 3 mani neram charismatic 3 naatkal naragathil irundar endra charismatic makkalude bodhane thavarai
so I can picture I am trying to use my mind to imagine what happened in Gethsemane
agave Gethsemane enna nadandathu endrai naan enudaiya karpanile karpani panna paarkiren
Jesus solugirar you know prayer is a conversation with the father
jabam endru pidavodu ulla oru urayadal
everything is not written there
ellame inge ezhudapadavilla
I can imagine
ana naan karpanai seidhu paarkamudiyadhu
I talk to Jesus too
நானும் இயேசுவோடு கூட பேசுகிறேன்
and he talks to me
அவர் என்னோடு கூட பேசுகிறார்
so I can imagine how Jesus talked to the father
ஆகவே இயேசு பிதாவோடு கூட எப்படி பேசியிருந்திருப்பார் என்று என்னால் எண்ணி பார்க்க முடியும்
father
பிதாவே
take this cup away from me
இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கும் ஆண்டவரே
isn't there any other way
வேற ஏதாவது வழி இல்லையா ஆண்டவரே
and the father says
பிதா சொல்கிறார்
okay
சரி
you don't have to go there
நீ போக வேண்டாம் அந்த வழியிலே
you have never sinned
நீ பாவம் செய்யவில்லை
from Gethsemane you can come straight up to me
கெத்செமனில் இருந்து நேரடியாக நீ இடத்துல வந்துவிட முடியும்
பட்
ஆனால்
ஜாக்புனன் will go to hell
ஜாக்புனன் அவர் நரகத்துக்கு போவார்
and Jesus says
இயேசு பார்க்கிறார்
ஜாக்புனன் will go to hell
ஜாக்புனன் நரகத்துக்கு போவாரா
okay father I will drink the cup
சரி பிதாவே நான் இந்த பாத்திரத்தை பானம் பண்ணுகிறேன்
he drank it for me
எனக்காக அந்த பாத்திரத்தை பானம் பண்ணினார்
one day my eyes were opened to it
ஒரு நாளில் என்னுடைய கண்கள் திறந்தது
I wept
நான் அழுதேன்
I said, Lord, now I see your love for me in Gethsemane.
ஆண்டவரே, கெத்செமனிலே எனக்காக நீர் வைத்த அன்பை நான் பார்க்கிறேன்.
I will never hold back anything in my life from you.
ஆண்டவரே, உம்மிடத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நான் வைத்துக் கொள்ள மாட்டேன்.
ஆண்டவரே, I will never live for money.
பணத்துக்காக வாழ மாட்டேன். ஆண்டவரே,
I will never preach for money.
பணத்துக்காக பிரசங்கிக்க மாட்டேன்.
I will serve the poor.
நான் ஏழைகளுக்கு ஊழியம் செய்வேன்.
I will not go to preach to rich people. I will go to preach to poor people.
ஆண்டவரே, பணக்காரர்களிடத்திலே பிரசங்கிக்க நான் செல்ல மாட்டேன். ஆண்டவரே, ஏழை மக்களிடத்திலே பிரசங்கிக்க செல்வேன்.
I will preach to those who can give me nothing.
ஒன்றுமே எனக்கு கொடுக்க முடியாத இடங்களுக்கு நான் போய் பிரசங்கிப்பேன்.
I will make a feast for the lame and the blind and the maimed who can give me nothing in return.
எனக்கு மறுத்தரமாய் கொடுக்க முடியாத குருடர்கள், சப்பாணிகள், செவிடர்கள் இவளுக்கு ஆண்டவரே நான் விருந்து வைப்பேன்.
Spiritual feast.
பிராவிக்குரிய விருந்து.
Because you gave everything for me.
என்றால் நீர் எல்லாவற்றையும் எனக்காக கொடுத்தீர்.
It changed my life about more than 30 years ago.
30 ஆண்டுகள் முன்பதாக இதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது.
I lost my interest in everything on this earth.
பூமியில் உள்ள ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு இருக்கக்கூடிய விருப்பத்தை இழந்தேன்.
Because I saw the love of Jesus for me on Gethsemane.
கெத்செமனிலே இயேசுவின் அன்பை நான் பார்த்தேன். என்னிடத்தில் வைத்து இயேசுவின் அன்பை பார்த்தேன்.
You can hear me say this.
நான் சொல்லுகிற இந்த காரியத்தை நீங்கள் கேட்கலாம்.
And you can understand it in your head.
இதை உங்களுடைய தலையிலே மூளையிலே புரிந்து கொள்ளலாம்.
But there's a lot of difference when you see it in your heart.
ஆனால் உள்ளத்திலே நீங்கள் அதை காண்பது என்பது எவ்வளவு பெரிய வித்தியாசம்.
Understanding in your head only means you're a clever person.
புத்தியிலே விளங்கிக் கொள்வது என்பது நீங்கள் புத்திசாலி என்பதை தான் நிரூபிக்கிறது.
You will go out from this meeting and continue to live for yourself.
இந்த கூட்டத்தை விட்டு நீங்கள் தொடர்ந்து வெளியே போய் உங்களுக்காகவே சுயத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்.
The day you see it in your heart.
எந்த நாளிலே உங்கள் இதயத்திலே அதை பார்க்கிறீர்களோ உணர்கிறீர்களோ.
Never again live for yourself.
மீண்டும் உங்களுக்காக நீங்கள் வாழவே மாட்டீர்கள்.
Impossible.
கூடாத காரியம்.
You will never want to sin even once.
ஒரு முறை கூட நீங்கள் பாவம் செய்ய விரும்ப மாட்டீர்கள்.
You will fight against sin with all your heart.
முழு இதயத்தோடு கூட நீங்கள் பாவத்தோடு போராடுவீர்கள்.
You'll be ready to apologize to a beggar if necessary.
தேவையான பிச்சைக்காரனிடத்தில் இருந்து கூட மன்னிப்பு கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கு.
I have apologized to young people who are younger than my youngest son.
என்னுடைய இளைய மகனை காட்டிலும் வயதிலே குறைந்தவர்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன்.
I will not imagine that I am perfect.
நான் பூரணவான் என்று சொல்லி கற்பனை செய்வதில்லை.
I am not perfect.
நான் பூரணவான் அல்ல.
I make mistakes. I have to apologize.
நான் பாவம் தவறு செய்து விட்டால் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
But I am pressing on to perfection.
ஆனால் பூரணத்தை நோக்கி கடந்து கொண்டிருக்கிறேன்.
But my relationship with Jesus has become fantastic.
எனக்கும் இயேசுக்குமுள்ள உறவானது அவ்வளவு அற்புதமாய் மாறிவிட்டது.
I have no desire to be a preacher.
பிரசங்கியாராய் இருப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை.
I have no desire to be known in the world.
உலகத்தில் அறியப்பட வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இல்லை.
Or in India.
இந்தியாவில் அறியப்பட வேண்டும்.
Or in Bangalore.
பெங்களூரில் அறியப்பட வேண்டும்.
Or even in the street where I live.
நான் வாழுகிற அந்த தெருவிலே கூட நான் பேர் அறியப்பட வேண்டும் என்ற விருப்பம் இல்லை.
I have no interest to be known or appreciated by anybody in the world.
உலகத்தில் யாருமே என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்றோ மெச்சிக்கொள்ள வேண்டும் என்ற எனக்கு விருப்பமே இல்லை.
Because my relationship with Jesus has become so intimate and precious.
எனக்கும் இயேசுக்குமுள்ள உறவானது அந்த அளவுக்கு நெருக்கமாக வெளியேறப்பட்டதாக மாறிவிட்டது.
And I've become a disciple.
நான் ஒரு சிஷ்யனாய் மாறியிருக்கிறேன்.
I'm inviting you to be a disciple.
நீங்களும் இந்த சிஷ்யராய் மாறும்படி அழைக்கிறேன்.
I told you we always seek what is good for us.
எப்பொழுதே நமக்கு நன்மையான விளை தேடுகிறோம் என்று நான் ஆரம்பத்தில்
சொன்னேன். This is what is the best for you.
இதுதான் உங்களுக்கு நன்மையானது மேன்மையானது.
To love Jesus more than everything else in the world.
இந்த உலகத்தில் எல்லா காரியங்களை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசிப்பது.
If you do that.
இதை செய்யும் பொழுது
he will take care of all your other needs.
அவர் உங்கள் எல்லா தேவைகளும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார்.
He's taken care of all my four children.
என்னுடைய நான்கு பிள்ளைகளை அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டார்.
He's taken care of our earthly needs.
எல்லா பூமிக்குரிய தேவைகளையும் சந்திக்கிறார்.
He's taken care of my physical health for 71 years.
71 ஆண்டுகளாக என்னுடைய சரீர ஆரோக்கியத்தை பாதுகாத்தார்.
God will take care of everything.
ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார்.
You say Lord Jesus you are number 1 in my heart now.
ஆண்டவராகிய இயேசுவே நீர்தான் என் இதயத்தில் முதலாவது
என்று சொல்லுங்கள். I have no interest in to be anybody in the world or anybody in the church.
நான் இந்த உலகத்தில் ஒரு பொருட்டாக இருப்பதற்காகவோ சபையில் ஒரு பொருட்டாக இருப்பதற்காக எனக்கு விருப்பம் இல்லை.
I only want you.
நீர் மட்டுமே எனக்கு
தேவை. Fellowship with you.
உம்மோடு கூட உள்ள ஐக்கியம்.
Because you drank the cup for me in Gethsemane.
கெத்செமனே எனக்காக அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணி நீர்.
You got up from Gethsemane and went to the cross.
நீர் அந்த கெத்செமனிலிருந்து எழுந்து சிலுவைக்கு சென்றீர்.
You could have got up from Gethsemane and gone to heaven.
கெத்செமனிலிருந்து எழுந்து நேரடியாக பரலோகத்துக்கு போயிருந்திருக்க முடியும்.
Now I said Zach Poonen, but you can put your name there in
Gethsemane. கெத்செமனிலே இயேசு ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பெயரை அங்கே நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள்.
And then it'll become personal for you.
அது உங்களுடைய தனிப்பட்ட காரியமாக மாறும்.
God so loved the world that he gave his son for me.
தேவன் இந்த உலகத்தை அவ்வளவா நேசித்தபடினாலே எனக்கு அவருடைய குமாரனை கொடுத்தார்.
He loved me.
அவர் என்ன நேசித்தபடினாலே
and he gave his son for me.
அவருடைய குமாரன் எனக்காக கொடுத்தார்.
Make it personal.
இப்படி தனிப்பட்டதாய் மாற்றுங்கள்.
So that you have a personal love relationship with Jesus Christ.
அப்படியானால் இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கு தனிப்பட்ட அன்பின் உறவு ஏற்படும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
I tried my best to show Jesus to these people.
இயேசுவை இந்த மக்களுக்கு காண்பிக்க முடியாக. ஆண்டவர், என்னால் முடிந்தவரை நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன்.
I don't believe any man can do it.
ஆனால் ஒரு மனிதனால் செய்ய முடியும் என்பதை நான் நம்பவில்லை ஆண்டவரே.
Only the Holy Spirit can really show Jesus.
பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே இயேசுவை மெய்யாய் காண்பிக்க முடியும்.
I can't do it, Lord.
ஆண்டவரே, என்னால செய்ய முடியாது ஆண்டவரே.
I pray that some at least here will see Jesus this morning.
ஆண்டவரே, இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலராகிலும் இயேசுவை இந்த நாளிலே காண்பார்கள் என்று ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன்.
In a way that will change their lives.
அவருடைய வாழ்க்கையை மாற்றத்தக்க விதத்திலே ஆண்டவரே அவர் காணட்டும் உம்மை.
And the devil will be permanently defeated in their lives.
அவருடைய வாழ்க்கையிலே சாத்தான் நிரந்தரமாக தோற்கடிக்கப்படட்டும்.
We humbly ask in Jesus' name.
தாழ்மையாய் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.
பரிசுத்த ஆவியின்